ஆதியாகமம் அத்தியாயம் 38. அக்காலத்திலே யூதா தன் சகோதரர்களை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானியனுடைய மகளைக் கண்டு அவளை திருமணம் செய்து அவளோடு உறவு கொண்டான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு மகனைப் பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு மகனைப் பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனைப் பெறுகிறபோது அவன் கெசீபிலே இருந்தான். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் யெகோவாவின் பார்வைக்குப் பொல்லாதவனாக இருந்ததால் யெகோவா அவனை அழைத்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் அண்ணன் மனைவியை சேர்ந்து அவளுக்கு மைத்துனனுக்குரிய கடமையை செய்து உன் அண்ணனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாக இருக்காதென்று ஓனான் அறிந்ததால் அவன் தன் அண்ணனுடைய மனைவியை சேரும்போது தன் அண்ணனுக்கு சந்ததி உண்டாகாதபடி தன் விந்தை தரையிலே விழவிட்டான். அவன் செய்தது யெகோவாவுடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் மகனாகிய சேலாவும் அவனுடைய சகோதரர்கள் இறந்தது போல இறப்பான் என்று பயந்து தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் மகனாகிய சேலா பெரியவனாகும் வரைக்கும் நீ உன் தகப்பன் வீட்டில் விதவையாக தங்கியிரு என்று சொன்னான். அதன்படியே தாமார் போய் தன் தகப்பனுடைய வீட்டிலே தங்கியிருந்தாள். அநேக நாட்கள் சென்றபின் சுவாவின் மகளாகிய யூதாவின் மனைவி இறந்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறினபின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்குப் போகிறார் என்று தாமாருக்கு தெரிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டதால் தன் விதவிக்குரிய ஆடைகளை மாற்றி முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்குப் போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். யூதா அவளைக் கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்ததால் அவள் ஒரு விலைமாது என்று நினைத்து அந்த வழியாக அவளிடத்தில் போய், அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்திலே சேர வருவாயா என்றான். அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேருவதற்கு எனக்கு என்ன தருவீர் என்றாள். அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் வரைக்கும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் அதனுடைய கயிறும் உம்முடைய கைத்தடியும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை மாற்றி தன் விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டாள். யூதா அந்த பெண்ணிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கிக் கொண்டு வர அதுல்லாம் ஊரானாகிய தன் நண்பனிடம் ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்தனுப்பினான். அவன் அவளை காணாமல் அந்த இடத்தின் மனிதர்களை நோக்கி, வழியிலே நீரூற்றுகள் அருகே இருந்த விலைமாது எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே விலைமாது இல்லை என்றார்கள். அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து அவளை காணவில்லை, அங்கே விலைமாது இல்லை என்று அந்த இடத்து மனிதர்களும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு வெட்கம் உண்டாகாதபடி அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் செய்தாள். அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான். அவள் வெளியே கொண்டுவரப்பட்டபோது அவள் தன் மாமனிடத்திற்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதிரமும் கயிறும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை அடையாளம் கண்டு, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் மகனாகிய சேலாவுக்கு கொடுக்காமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அவளுக்கு பிரசவ நேரம் வந்தபோது அவளுடைய கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவள் பிரசவிக்கும் போது ஒரு குழந்தை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனால் அவனுக்குப் பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பின்பு கையில் சிவப்புநூல் கட்டப்பட்டிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்குச் சேரா என்று பெயரிடப்பட்டது.